நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூல அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், ஆதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றமதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் சன்மந்திரி, போயூர் கோராக்க மயூரங்குதம்பர், போயூர் கோராக்க மயூரங்குதம்பை, திருவருணையூருடை காடல் சமாதி சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதி சேர்ந்த நிறம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சர்வசமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம், வழமை போல கேள்விகளுக்கு பதில்காணும் சத்சங்கமாக அமைகின்றது பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன். இன்று இரண்டு அன்பர்கள் கேள்விகள் அனுப்பியிருந்தார்கள். ஒருவர் இரண்டு கேள்வியும், இன்னொரு அன்பர் ஒரு கேள்வியும், அவற்றிற்கு முடிந்தளவு விடை காண்போம். ஒரு அன்பர் அனுப்பிய இரண்டு கேள்விகள் அது கேள்விகள் என்று சொல்ல முடியாது, விளக்கம் கேட்டிருக்கின்றார் படித்ததிலிருந்து. அவருடைய கேள்வி என்று சொல்லிக் கொள்ளுவோம், விளக்கம் கேட்டிருக்கின்றார். அது என்னவென்றால், எல்லாம் ஓங்காரத்திலிருந்து தோன்றுகின்றது என்று படிப்பிக்கின்றீர்கள் ஐயா, சைவ சித்தாந்தத்திலும் சரி கிரியா யோகத்திலும் அதை பேசப்பட்டிருக்கின்றது, அதை பற்றிய சிறிய மேலதிக விளக்கம் தர முடியுமா, அந்த கருத்து என்ன, எல்லாம் ஓங்காரத்திலிருந்து தோன்றுகின்றது என்றால். அவருடைய கேள்வி என்னென்றால், பொருள் உலகம் என்று இருக்கின்றது, அவை எல்லாம் தனு கரண புவன போகங்களிலிருந்து மாயையிலிருந்து தோன்றுகின்றது, ஆகவே இதனுடைய கருத்து சிலது விளக்கம் தேவை என்பது அவருடைய கேள்வி. சரி, அவருக்காக அவரே அந்த தொடக்கத்தை தந்திருக்கின்றார். பொருள் உலகத்தோடு இந்த ஓங்காரத்தை கொண்டு வருகின்றார், அதிலிருந்தே பார்த்து விடுவோம். அதாவது, நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் விளக்கமாக படித்திருக்கின்றோம், ரெண்டு உலகங்கள் உண்டு, ஒன்று பொருள் உலகம், மற்றது சொல்லுலகம். இந்த ரெண்டு உலகங்களும் தான் எங்களுக்கு தேவையானவற்றை இறைவன் இயக்கி இந்த ரெண்டு உலகங்கள் மூலமாக எங்களுக்கு தருகின்றார், அதிலிருந்து நாங்கள் பதிஞானத்தை நோக்கி செல்கின்றோம் என்று படித்தோம். இங்கு அவர் சொன்னது உண்மைதான், பொருள் உலகம் என்பது தனுகரண பூன போகங்கள் மாயையிலிருந்து உண்டாக்கப்படுகின்றது, எங்களுடைய உடல் உயிர்களுக்கு உடல் கொடுப்பதற்காக, அந்த உடல் எடுக்கும் போது எங்களுடைய வினைகளை இருந்து அனுபவிப்பதற்கு உலகமும் உலகத்தில் இருக்கிற நுகரும் பொருட்களும் கொடுக்கப்படுகின்றன என்று படித்தோம். ஆனால் இங்கு எல்லாமே ஓங்காரத்திலிருந்து தொடங்குகின்றது என்பது சைவ சித்தாந்தம் எப்படி சொல்கின்றது என்றால், இங்கு பதிஞானம்தான் எங்களுடைய இறுதி நிலை. ஆகவே இப்படியாக எப்படி நாங்கள் ஞானம் பெறுகின்றோம் என்று சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர் விளங்கப்படுத்தி இருக்கின்றார். அதை எடுத்து நோக்கில், நாங்கள் ஞானம் பெற வேண்டுமென்றால் எங்களுக்கு வாக்குகள் தேவை. வாக்குகள் என்று சொன்னால் சொல் என்று படித்திருக்கின்றோம், அதுதான் சொல்லுலகம். இந்த வாக்குகள் இல்லாமல் ஞானம் இல்லை என்று படித்திருக்கின்றோம். வாக்குகள் என்றால் சொல் என்று படித்திருக்கின்றோம். சொல் என்றால் ஒலி. அந்த சொல் என்றது ஒலியிலிருந்து தொடங்குகின்றது. அந்த ஒலிக்கு ஆதாரம் ஓங்காரம், ஓம், ஓம் என்ற ஒலி. ஆகவே இந்த ஓங்காரத்திலிருந்து எல்லாம் தோன்றுகின்றது என்பது எங்களுடைய சொல்லுலகத்தின் மூலாதாரம், இந்த ஓம் என்ற ஒலி. ஆகவே அந்த சொல்லுலகம், அந்த சொல்லால் வரும் வாக்குகள் இல்லையென்றால் எங்களுக்கு ஞானம் இல்லை என்று சைவ சித்தாந்தம் விளக்கம் தந்திருக்கின்றது. ஆகவே இந்த அன்பர் உங்களுக்கு விளங்க வேண்டும், எல்லோருக்கும் தெரிய வேண்டும், சொல் என்பது ஒலி. சொல்லை சைவ சித்தாந்தத்தில் வாக்குகள் என்ற முறையில் சொல்கின்றார்கள். சொல்லுலகம் அது அரசாட்சி செய்கின்றது. ஆகவே இந்த ஒலி இல்லாமல் ஞானம் இல்லை என்றால் ஓம்காரம் நிச்சயமாக தேவை. அதனால் தான் எல்லாமே ஓம்காரத்திலிருந்து தொடங்குகின்றது என்று படித்தோம். இதில் வேற ஒரு விடயமும் படித்திருக்கின்றோம். இந்த ஓம்காரத்திலிருந்து தொடங்குகின்றது என்றது மாத்திரமல்ல, இந்த வாக்குகள் இறுதியாக வைகரி வாக்குகளாக வாய் மூலம் வெளியே வருகின்றது என்று படித்திருக்கின்றோம். அதை பற்றி நான் விளக்கமாக இன்று செல்லவில்லை. இந்த வாக்குகளை பற்றி படிக்கும்போது அது மூலாதாரத்திலிருந்து தொடங்கி வாய் வழியாக வைகரி வாக்காக வருகின்றது என்று படித்திருக்கின்றோம். இறுதி வாக்கு நிலை. ஆகவே இந்த மூலாதாரத்திலிருந்து தொடங்குவது என்பது ஓம்காரம் மூலாதாரத்திலிருந்து தான் தொடங்குகின்றது. அந்த ஒலி இறுதியாக வாய் வழியாக சொல்லாக வருகின்றது என்று படித்திருக்கின்றோம். இதைத்தான் நாங்கள் கிரியா யோகத்திலும் சொல்லப்படுகின்றது, அருளாளர்களும் சொல்கின்றார்கள். நாங்கள் வாயை எப்போதும் நாங்கள் திறக்கும் போது ஆ என்ற சவுண்டும், வாயை அப்படியே மெயின்டைன் பண்ணும்போது, அப்படியே தக்க வைக்கும் போது ஊ என்ற சவுண்டும், வாயை மூடும் போது மகர ஓசையும் வருகின்றது. ஆகவே நாங்கள் எல்லோரும் வாயை திறந்து வாயை மூடும் போது அகரம் உகரம் மகரம் என்ற நிலையில் அதை செய்கின்றோம். அதுதான் ஆ ஊ உம் என்று சொல்லும் ஓம்காரம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இப்படியான ஓங்காரத்தின் தன்மையை இன்று நீங்கள் கேள்வியாக எழுப்பியிருக்கின்றீர்கள். அது வாக்கு வடிவில் இறுதியாக ஓம்காரம் என்ற ஓம் என்றது மூலாதாரத்திலிருந்து இறுதியாக வைகரி வாக்கு மூலமாக வாய் மூலமாக வருகின்றது என்று படித்திருக்கின்றோம். ஆகவே அந்த நிலையில் அது ஓம்காரம் சொல்லாக வந்து அந்த சொற்கள் மூலமாகத்தான் நாங்கள் இந்த நூல்களை, ஆகம வேதங்களை படிக்கின்றோம். அதன் மூலமாக அறிவுத்திறன் எடுக்கின்றோம். அந்த அறிவுத்திறன் மூலமாக பதிஞானத்தை நோக்கி செல்கின்றோம். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் மூலமாக என்று படித்துவிட்டோம். ஆகவே இந்த ஓம்காரம் என்பது இப்போது இந்த விளக்கம், இந்த அன்பர் கேட்டதற்கு இந்த விளக்கம் மூலம் இது எவ்வாறு முக்கியமானது எங்களுடைய மனித வாழ்க்கையில் பதிஞானத்தை பெறுவதற்கு என்று பார்த்திருக்கின்றோம். அதைவிட இது ஞானத்திற்கு தேவையானது. சொல்லில்லாமல் வாக்கில்லாமல் ஞானம் இல்லை என்பதையும் பார்த்து விட்டோம். அதைவிட இந்த ஞானத்திற்கு ஆதாரமாக இருப்பது, அதைவிட மூலமாக இருப்பது, அடிப்படையாக இருப்பதே இந்த ஓம்காரம்தான். ஆதலால் தான் இந்த ஓம்காரம் என்ற ஒலி மூலாதாரத்தில் அமைகின்றது. மூல ஆதாரம் என்று யோகியார் சொல்லுவார். ஆகவே இவர் உங்களுடைய அன்பர் கேட்ட கேள்விக்கு இதை பதிலாக கொடுக்கின்றேன். இறுதியாக இன்னொரு விடயத்தையும் பேராசிரியர் சொன்னதை சொல்கின்றேன். இந்த ஓங்கார வடிவில்தான் கணபதி அவர்கள் அமைந்திருக்கின்றார்கள். நாங்கள் பிள்ளையார் என்று செல்லமாக சொல்லுவோம், விநாயகர் என்று சொல்லுவோம். அவருடைய உருவமே ஓம்கார வடிவம். அவர்தான் ஓம்கார கடவுளாக இருக்கின்றார். ஆகவே நாங்கள் அவர் வழி நிற்போம். எங்களுடைய சித்தாந்த அறிவு ஞான நிலைகளை வழி நிற்போம். அந்த சொல்லுலகம் என்று சொல்லப்படும் அந்த சொல்லை, ஓம்காரத்திலிருந்து வரும் அந்த சொற்களை பாவித்து எங்களுடைய அறிவு திறனை பெருக்கி பதி ஞானத்தை நோக்கி பாபாஜியின் அருளுடன் செல்வோம். அதற்குத்தான் சத்குரு அவர்கள் உதவி செய்கின்றார்கள். அதற்குத்தான் நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள் இந்த கிரியா யோக சாதகர்களாக இந்த பிறப்பில் இருப்பதற்கென்பதையும் மீண்டும் ஞாபகப்படுத்தி இந்த அன்பருடைய கேள்விக்கு அதை பதிலாக வைக்கின்றேன் பாபாஜி பெரம்பொருளின் ஆசியுடன். அதே அன்பர் இன்னொரு கேள்வியை கேட்டிருக்கின்றார். அதுவும் விளக்கம் முறையைத்தான் கேட்டிருக்கின்றார். ஐயா, ஆணவம் என்றால் அறியாமை என்று சொன்னீர்கள், அது எனக்கு விளங்கிவிட்டது. அது ஒரு கரு இருள், இருளை விட கொடியதென்றெல்லாம் படித்து விட்டோம். ஆனால் என்னுடைய கேள்வி, அறியாமையை நான் அறிவின்மை என்று சொல்லலாமா? நல்ல கேள்வி, விளக்கம் கேட்கின்றார். நிச்சயமாக இல்லை. அறியாமை என்பது அறிவின்மை இல்லை என்று பேராசிரியர் மிகவும் அழகாக எல்லா இடத்திலையுமே சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அறியாமை என்பது ஆதி காலத்திலேயே உயிருடன் சேர்ந்து ஆணவ மலம் இருக்கின்றது, இரண்டும் கட்டுண்டு இருக்கின்றது, உயிர் ஆணவ மலத்தில் தங்கி இருக்கின்றது, அந்த அறியாமையில் இருக்கின்றது என்று சொல்வது என்னவென்றால் அறிவின்மை என்பது அல்ல. ஆன்மாவுக்கு எப்பவும் அறிவுண்டு, ஆனால் அறிவுத்திறன் பல நிலைகளில் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் உண்டு. அது அவரவர் வினைகளை பொறுத்தது, பழைய பிறப்புகளை பொறுத்தது. ஆகவே இந்த ஆன்மாவுக்கு அறிவில்லை என்று சொல்லிவிடக்கூடாது. அது முதல் விளங்க வேண்டும். அறிவில்லாத ஆன்மா என்று ஒன்றும் இல்லை. அறிவு 0 வீதத்திலிருந்து 100 வீதம் வரையும் அந்த ஆன்மாக்களுக்கு உண்டு. அவர்களுடைய நிலைக்கேற்றபடி அதை நாங்கள் ஆணவ மலம் மறைக்கும் போது, அந்த கொடிய இருள் மறைக்கும் போது அதை அறியாமை என்று சொல்கின்றோம். ஆகவே நீங்கள் தப்பு கணத்து போட்டு விடக்கூடாது. அறியாமை என்றால் அறிவின்மை என்று நினைத்து விடக்கூடாது என்பது இந்த அன்பருக்குரிய பதில். அது மாத்திரமல்ல, இங்கு ஒரு உபமானத்தையும் பேராசிரியர் சொல்லுவார். இருளுக்கும் ஒளிக்கும் ஒரே இடம் என்று இதை விளங்கப்படுத்தும் போது சொல்வார்கள். ஏனென்றால் ரெண்டும் ஒரே இடத்தில் தான் இருக்கின்றது. ஒன்றுதான் எப்போதும் இயங்கும், மற்றது இயங்காது. அது மாத்திரமல்ல, இன்னொரு கன்செப்டும் விளங்கப்படுத்தி இருக்கின்றார் சைவ சித்தாந்தத்தில். அதான் அடிப்படையே பதி, பசு, பாசம் என்று படித்திருக்கின்றோம். முப்பொருட்கள், இவற்றில் பாசம் பசு ஆகிய ஆன்மா நாங்கள் நடுவில் இருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு பக்கத்தில் பாசம் இருக்கின்றது, மறுபக்கத்தில் பதி இருக்கின்றது. பதியாகிய ஒளி இருக்கின்றது ஒரு பக்கத்தில், பாசமாகிய கரு இருளில் இருக்கின்றது இன்னொரு பக்கத்தில், பசு நடுவில் இருக்கின்றது என்றால் அதன் கருத்து என்ன? அனாதியிலேயே ஆணவத்துடன் இந்த உயிர் சேர்ந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் கரு இருளில் இருக்கின்றோம். அதற்குரிய பெயர்தான் அறியாமை என்று சொல்கின்றோம். அந்த அறியாமையிலிருந்து எங்களை விடுவிப்பதற்கு இறைவன் தன்னுடைய இச்சையை, இச்சா சக்தியை பாவிச்சு இது இந்த உயிர்களை காப்பாற்ற வேண்டுமே என்று சொல்லித்தான் இந்த முழு செயல் திட்டத்தையும் உருவாக்குகின்றார் என்று இதை நாங்கள் 36 தத்துவங்கள் மூலம் அறிந்தோம். ஆகவே அந்த இருளிலிருந்து எங்களை, அந்த அறியாமை என்ற இருளிலிருந்து இறைவன் தன்னுடைய ஒளி மூலம் எங்களை அதில் வழியால் கொண்டு வருகின்றார். ஆனால் அந்த முழு ஒளிக்கு எங்களை கொண்டு வருவதற்குத்தான் படித்திருக்கின்றோம். மாயையை பாவிக்கின்றார் இந்த பொருள் உலகத்திற்கு. ஆகவே நாங்கள் மாயையை ஒரு 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 மயக்கும் விடயம் என்று சொல்லக்கூடாது என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் சொல்லி தந்திருக்கின்றார். அது மயக்கும் விடம் இல்லை. மாயையை நாங்கள் ஒரு ஒளி விளக்காக எடுக்க வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கின்றார். அது ஒரு விளக்கு. ஏனென்றால் அப்படியான ஒரு சிறு விளக்கு மூலம் எங்களுடைய அறியாமையை நாங்கள் நீக்க வேண்டும் என்றுதான் அந்த மாயை அதற்குள் வருகின்றது. ஆனால் அந்த சிறு விளக்கால் எங்களுடைய அறியாமை முழுமையாக நீங்குமா என்று பார்த்தால் இல்லை. எங்களுக்கு அதற்கு பேரொளி இறுதியில் தேவை. அந்த ஒளிதான் பதி, அதுதான் எங்களுடைய இறுதி அருள்நிலை. எங்களுக்கு பரம்பொருளிடம் இருந்து கிடைக்க வேண்டியது. ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு அறியாமையை அறிவின்மை என்று சொல்லலாமா என்பதற்கு இல்லை என்பதுதான் பதில் என்று இந்த அன்பருக்கு சொல்கின்றேன். அதே நேரம் ஒரு சிறு கேள்வி அதன் பின்னும் விளக்கம் கேட்கின்றார். இந்த ஆணவத்தை எங்களால் உணர முடியாமல் இருக்கின்றதே ஐயா, அதை எப்படி உணருவது? அது அதாவது இந்த அறியாமையை எப்படி நாங்கள் உணரலாம் என்பது அவருடைய கேள்வி. அதற்கு பேராசிரியருடைய விளக்கம் ஒன்று இருக்கு, அவர் சொல்லி தந்த லெக்சரில். அது என்னவென்றால், நாங்கள் கனவு காண்கின்றோம், கனவை நன்றாக அனுபவிக்கின்றோம். நனவு நிலைக்கு வந்த பின்தான் அந்த கனவில் என்னத்தை கண்டோம் என்று நினைத்து பார்க்கின்றோம். அதுதான் உதாரணமாக சொல்கின்றார். ஏனென்றால் நாங்கள் அறியாமையில் இருக்கின்றோம். அந்த ஒளி கிடைக்கும் போதுதான் நாங்கள் அதை அறிய முடிகின்றது. அதுதான் அதற்குரிய விளக்கம். அதாவது இந்த ஆணவ மலமாகிய அறியாமையை அறிய முடியாது என்பது அல்ல. அதற்கு எங்களுக்கு சிறு ஒளி தேவை, பெரு ஒளி தேவை. சிறு ஒளியாகிய மாயா தத்துவத்திலிருந்து தந்த விடயங்கள் உண்டு, அதைவிட பெரு ஒளியாகிய பரம்பொருளின் ஒளி உண்டு. இவற்றுடன் தான் இந்த அறியாமையை நாங்கள் அறியலாமே தவிர, எங்களுடைய படிப்பை வைத்தோ அல்லது எங்களுடைய திறனை வைத்தோ அறிய முடியாது. அதனுடைய இறுதி பொருள் என்ன? திருவருளால் மாத்திரம்தான் இவற்றை அறியலாம் என்பதே என்று நான் சொல்லவில்லை, சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே உங்களுடைய இந்த ரெண்டு கேள்வி இல்லாமல் விளக்கம் கேட்டு போட்டிருந்தீர்கள், அது ரெண்டுக்கும் இதுதான் விளக்கம் என்று பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் உங்களுக்கு இதை தருகின்றேன். அடுத்த என்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அது உலகியல் நிலையில் உள்ள கேள்வி. அதை எப்படி கிரியா யோகம் சைவ சித்தாந்தத்துடன் இணைப்போம் என்று பார்ப்போம். அவருடைய கேள்வி என்னவென்றால், அவர் எழுதியது, ஐயா எனக்கு நல்ல தொழில் இருக்கின்றது ஐயா, நல்லாக பணம் சம்பாதிக்கின்றேன், நல்ல குடும்பம் இருக்கின்றது, நண்பர்கள் இருக்கின்றார்கள், எல்லாம் உண்டு. இருக்கென்று இருந்த என்னுடைய வாழ்க்கையில் சிறிய காலமாக இந்த கிரியா யோகம் உங்கள் மூலம் கிடைத்தது. அதற்கு மேலாக ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த சைவ சித்தாந்த எங்களுடைய சத்சங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை கேட்டவுடன் என்னுடைய மனம் சஞ்சலப்படுகின்றது ஐயா. ஏனென்றால் இவையெல்லாம் இருந்து இதனால் பயன் இல்லை என்பது நீங்கள் சொல்லும் லெக்சரில் தெரிய வருகின்றது. ஆனால் என்னுடைய கேள்வி என்னவென்றால், இவையெல்லாம் பயனில்லை என்று எனக்கு தெரிகின்றது, நீங்கள் சொன்ன சைவ சித்தாந்த பாடம் மூலம் விளங்குகின்றது, ஆனால் இதிலிருந்து எப்படி நான் விட முடியும்? அதாவது அவர் பொருள் உலகத்தில், இந்த உலகத்தில் வாழ்கின்றார், நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல தொழில், நல்ல பணம் எல்லாமே இருக்கின்றது என்று மகிழ்வாக இருந்த என்னை இந்த சைவ சித்தாந்த வகுப்புகளுக்கு வந்து இந்த வகுப்புகளை கேட்டவுடன் கிரியா யோகா பயிற்சி செய்து கொண்டிருந்தாலும் அது இறுதியில் என்னுடன் சேர்ந்து வரும் என்று தான் இருந்தேன். ஆனால் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து மூலமாக நான் இவற்றையெல்லாம் நான் எனதென்று வைத்திருக்கின்றேனே, இதனால் பயன் இல்லை என்று சிறிது சிறிதாக புலப்படுகின்றது. ஆகவே அவருடைய கேள்வி என்னவென்றால், இவற்றிலிருந்து நான் எப்படி விடுபடலாம் என்பது அவருடைய கேள்வி. ஆகவே அவருக்கு நாங்கள் படித்த சைவ சித்தாந்தத்திலிருந்து சொல்வதென்றால், இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை கேட்டால் மாத்திரம் போதாது, அதை சிந்திக்க வேண்டும், தெளிய வேண்டும். அப்போது அதற்குரிய விடை உங்களுக்கு கிடைக்கும். எவ்வாறு இவற்றிலிருந்து சிறிது சிறிதாக விளக்கலாம் என்று கேட்டல் மாத்திரத்துடன் நின்று கொண்டு எப்படி இதிலிருந்து விளக்கலாம் என்ற ஒரு கேள்வியை வைப்பீர்கள் என்றால், அது முடிந்த காரியமாக நிச்சயமாக இருக்காது. அதைவிட சைவ சித்தாந்தம் எங்களுக்கு என்ன அடிப்படையை தருகின்றது? எல்லா இயக்கமும் திருவருளால் தான் என்பதை தருகின்றது, சொல்லித் தருகின்றது. ஆனால் நாங்கள் அதை உணரும் பக்குவத்தில் இல்லை. நிச்சயமாக உணர வேண்டும் என்று இல்லை, முழுமையாக இந்த உணரும் பக்குவம் கூட எதனால் நடைபெறுகிறது என்றும் பேராசிரியர் சொல்லித் தருகின்றார். சைவ சித்தாந்தத்திலிருந்து எதனால் நடைபெறுகின்றது? அறிவுத்திறனால் நடைபெறுகின்றது. ஆகவே நாங்கள் அறிவுத்திறனை உயர்த்தி கொண்டு போனால்தான் இப்படியான விடயங்களிலிருந்து விடுபடலாம் என்பது முற்றிலும் தெரிந்த ஒரு விடயம். ஆனால் நாங்கள் அதை நாடவில்லை. ஏனென்றால் நாங்கள் உலகியலிலேயே எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம், அது பிழை அல்ல. ஆனால் அதை அனுபவித்துக் கொண்டு விஷயம் தெரிந்துவிட்டது, என்ன என்ன மாதிரி இதை விட்டு கலரலாம் என்று கேட்டால் நீங்கள் அடிப்படையே சிந்திக்க வேண்டும். கேட்டல் மாத்திரம் போதாது, கேட்டலை சிந்க்க வேண்டும், சிந்தித்ததில் தெளிவு பெற வேண்டும். பெறும்போதுதான் அந்த திருவருள் என்றது விளங்கும். அது விளங்கும் போதுதான் உங்களுக்கு அதிலிருந்து விடுபட முடியும் என்பது சைவ சித்தாந்தத்தில் நாங்கள் படித்த விடயங்கள். அதற்கு பேராசிரியர் ஒரு அழகான உதாரணம் சொல்லுவார். 1 கோடி காக்காக்கள் ஒரு இடத்தில் இருந்தாலும் ஒரு கல்லுக்கானும் அந்த காக்காக்களை பறக்க பண்ணுவதற்கென்று சொல்லுவார். ஏனென்றால் அந்த கல்லை, அந்த கோடி காகங்கள் இருக்கிற இடத்தை விட்டு வீசி எறிந்தீர்கள் என்றால் எல்லா காகமும் பறந்து விடும் என்று சொல்லுவார். அது உலகில் நடப்பது. அதே போல்தான் எங்களிடம் இருக்கும் எல்லா வினைகளையும் ஒரு கல்லினால் அடிக்க வேண்டுமென்றால் அது திருவருள் என்று சொல்கின்றார். எவ்வளவு அருமையான உதாரணம். உதவிட என்ன தெரிய வேண்டும்? ஒரு கல் உங்களுக்கு இருக்கின்றது, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு இருக்கின்றது, எனக்கும் சேர்த்துத்தான். அந்த கல் தான் திருவருள். அந்த திருவருளை நாங்கள் எப்படி அடையலாம்? குருவருள் மூலம் அடையலாம். அந்த சின்ன கல்லும் எங்களிடம் இருக்கின்றது, அதுதான் சத்குரு கிரியா, பாபாஜியின் கிரியா யோகம். பெரிய கல்லும் வைத்திருக்கின்றோம், சிறிய கல்லும் வைத்திருக்கின்றோம். ரெண்டு கல்லையும் வைத்து கொண்டுதான் இருக்கின்றோமே தவிர அதை வீசி எறிய இன்னும் உணர்வு நிலை வரவில்லை. ஆகவேதான் அந்த உபமானம் என்ன சொல்கின்றது? கோடிக்காகம் இருந்தாலும் ஒரு கல்லுக்கானும் அதை விரட்டி அடிக்க என்பது போல், கோடி கோடியாக எங்களுடைய ஆன்மாக்கு வினைகள் இருந்தாலும் திருவருள் என்ற பெரிய கல்லை பிடித்து எறியத் தொடங்கினோம் என்றால் அவையெல்லாம் ஒரு நிமிடம் இல்லாமல் பறக்கும் என்று இந்த உபமானம் மூலம் பேராசிரியர் அழகாக விளங்கப்படுத்தினார். அதை கொஞ்சம் மேலும் நீட்டி, அந்த பெரிய கல்லைத்தான் உங்களால் பற்ற முடியவில்லை, அந்த வினைகளை நோக்கி எறிய முடியவில்லை என்றாலும் எங்களுக்கு சத்குரு அமைந்திருக்கின்றார் கிரியா யோகத்தில், அந்த சிறிய கல்லையாவது பாவித்து எறிந்து பழகுவோம் இந்த காக்காக்கள் என்ற வினைகளுக்கு. அது பெரிய கல்லை கொண்டு போய் இறுதியில் காட்டும் அந்த பெரிய கல்லை பிடிப்போமாக இருந்தால் இவற்றையெல்லாம் விட்டு விலத்தலாம் என்று இந்த அன்பருடைய கேள்விக்கு பதில் காண்கின்றேன் என்று. ஆகவே இந்த ரெண்டு அன்பர்களுடைய கேள்விதான் வந்தது. அதற்கு முடிந்தளவில் கிரியா யோகம் சைவ சித்தாந்தத்தை வைத்து பாபாஜி பெரம்பொருள் உதவியுடன் விடை கண்டோம். இப்போது இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். இறைவன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கம் மரபை போல கேட்டு பலருக்குரிய சத்சங்கமாக அமைந்தது. அதில் கிடைக்கப்பட்ட மூன்று நான்கு கேள்விகளுக்கும் சிறப்பமாக, சுருக்கமாக, விளக்கமாக பதில் கிடைத்தது, சிறப்பாக இருந்தது. அதில் முதலாவதாக, எல்லாம் ஓங்காரத்திலிருந்து தோன்றுகின்றது, அதற்குரிய விளக்கம் சிறப்பாக. பொருளுலகம், சொல்லுலகம் மூலம் அந்த ஓங்காரத்தின் சிறப்புகள் விளக்கப்பட்டது. அத்துடன் நாம் ஞானம் உள்ள வேண்டுமானால் வாக்குகள் தேவை. வாக்குகள் சொல்லலானது, சொல்லே வாக்கென்றும் சைவ சித்தாந்தத்தில் கூறிய கருத்துக்கள் விளக்கப்பட்டது. அத்துடன் வாக்குகள் வைவேறு வாக்குகளாக மாறுவது பற்றிய விளக்கங்களும் சிறப்பாக கூறப்பட்டு, ஓங்காரம் என்ற சொல் வந்த விளக்கமும், மூலத்துக்கு காரணமாக இருப்பது ஓங்காரம் என்பதும் தெளிவாக விளக்கப்பட்டு அதற்குரிய பதில் கிடைக்கப்பட்டது. அடுத்து, ஆணவம் என்பது அறியாமை என்று சொல்கின்றோம். ஆனால் அறியாமை என்பது, அறியாமை என்பது அறிவின்மை இல்லை என்பதற்கு பல உதாரணங்களோடு சிறப்பாக விளக்கப்பட்டது. அடுத்து மூன்றாவது கேள்வி, எல்லாம் இருக்கும் ஆனால் அந்த கிரியாயோக பயிற்சி வந்த பிறகு இவற்றிலிருந்து எப்படி விலகினோம் என்ற கேள்விக்கும் சுருக்கமாக பதில் கிடைக்கப்பட்டது. என்னவென்றால், திருவருளை குருவருள் மூலம் அடைய வேண்டும் என விளக்கமாக கூறப்பட்டது. ஒரு வரியிலேயே பல சிறந்தமான பதில் கிடைத்தது. அதாவது, திருவருளை குருவருள் மூலம் அடைய வேண்டும் என்ற கருத்தில் அதற்குரிய பதில் சிறப்பாக கிடைத்தது. எனவே இந்திய சத்சங்கத்தில் எல்லா கேள்விகளுக்கும் சிறந்த பதில் கிடைத்தது, சிறப்பாக இருந்தது. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம்.
நன்றி இறைவன் ஐயா. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. மிகவும் முடிந்தளவு அதை சுருக்கமாக சொல்லியிருக்கின்றீர்கள். எல்லோரும் இந்த சத்சங்கத்தை மீண்டும் மீண்டும் கேளுங்கள். இதில் அருமையான பொது கேள்விகள் வந்திருக்கின்றன, விளக்கங்கள் கேட்கப்பட்டிருக்கின்றது. இது மிகவும் மீண்டும் கேட்க வேண்டிய சத்சங்கங்களில் ஒன்று, கேளுங்கள், அதன் பயன் பெறுங்கள். நன்றி சொல்வோம். பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் ஓம் கிரிய பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரிய பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம.
பாபாஜி பர்த்டே முடிச்சு சத்சங்கத்தை ஒரு சிறப்பான ஒரு கேள்வி ரொம்ப அருமை விளக்கமா இந்த ஒரு விளக்கம் பெரிய விளக்கம் என்னன்னா குருவுக்கும் திருவருளுக்கும் இடைவெளி இருந்தாலும் என்னைக்கு குருவருள் நமக்கு கிடைச்சிருச்சோ திருவருள் என்னைக்கு ஒரு நாளைக்கு நமக்கு கிடைக்கும் என்றத இன்றைய சத்சங்கம் நமக்கு பாபாஜி உணர்த்துற மாதிரி அந்த எட்டாண்டு காலம் சைவ சித்தாந்தத்தை படிச்சுக்கிட்டு இருந்தா கூட இன்னைக்கு கிடைச்ச ஒரு பதில் வந்து நான் காலால கேட்கவே எந்த பேராசி அது எப்படியோ ஒரு பேராசி கோடி காகங்கள் இருந்தாலும் ஒரு கல்வி விட்டு எடுத்தா எல்லா காகமும் பறக்கும் அந்த ஒரு கல்லு தான் இறைவனா வந்து நம்ம ஆட்கொள்ளா நம்மளுடைய விடையெல்லாம் தீர்க்கணும்னா அதுக்காக உப்பான கேட்டோன்னா இல்ல நடராஜா சன்னதியில இருந்து பேசுறான் யானை போகுது மணி தோசையோட எனக்கு அப்படியே மெய்சி அதுதான் நம்ம சைவ சித்தாந்தம் யோகியார் வந்து இந்த சைவஸ்தானம் 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 வேற ஒண்ணும் இல்லை கிரியா யோகத்துடைய அடிப்படை கருத்து அதுல அதனாலதான் நம்ம கிரியா யோகம் வந்து அவ்வளோ பேசுறப்பா உலகத்திலும் இந்த வகையில சத்தங்கம் பாபாஜி பர்த்டே சிறப்பான சத்தங்கம் மாணவர்கள் நீங்க நல்லா கேள்வி எல்லாம் கேட்கறீங்க நல்லா உணர்றீங்க நல்லா கேள்வி கேட்கறீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எல்லாம் தெரியுது என்னால விட முடியல கவலையே படாங்க ஒத்துக்கிட்டா போதும் நீ கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு நீக்குவாங்க குருவர்கள் கண்டிப்பா நமக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா போடுறேன் நானும் அந்த நிலையில தான் இருக்கேன் நீங்க மட்டும் இல்ல நானும் அந்த நிலையில தான் இருக்கேன் எல்லாரும் அந்த நிலையில தான் இருக்கேன் நீங்க ஒத்துக்கிட்டா போதும் உங்களை குருநாதர் குறைச்சுவார் அதுக்கு அவர் தயாரா இருக்கார் நமக்கு பெரிய பாபாஜி நமக்கு பெரிய மகான் நம்ம கையில சார் அவர் நம்மளை கண்டிப்பா இறைவன் நம்மள குரு இறைவன்கிட்ட கொண்டு போய் விட தான் குரு காத்துக்கிட்டாரு அந்த சிறப்பான இடத்துல நம்ம இருக்கிறோம் சிறப்பான ஒரு குருவை அடைஞ்சிருக்கோம் நமக்கு சிறப்பான விஷயங்களையும் அவர் கொடுத்துட்டு இருக்காரு அதையும் நம்ம உணர்வோம் ஒவ்வொரு வாரமும் நமக்கு சத்சங்கத்துல பாபாஜி நமக்கு ஏதாவது ஒரு உணர்வுல கொடுக்க நீங்க அதை ஏற்று அதுக்கு ஒத்துக்கிட்டா போதும்
ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, மிகவும் அருமையாக அதை தொகுத்தீர்கள். அந்த தொகுப்பின் போது அதற்குரிய வாழ்த்துக்களும் பெரம்பொருளிடமிருந்து மணியோசை மூலம் கிடைத்தது. கிரியா பாபாஜியின் ஆசியல் எங்களுக்கு அப்பவும் ஒன்று, அவர் சிவனின் மைந்தன் என்றும் கண்டுகொண்டோம். ஆகவே இந்த கேள்விகளுக்கு அருமையான பதில் கிடைத்தது. நேற்றுத்தான் சத்குரு கிரியா பாபாஜியின் பர்த்டே பிறந்த நாள் எல்லோராலும் உலகம் முழுக்கலும் கொண்டாடப்பட்டது. அதற்கு பின் அமைந்த முதலாவது சத்சங்கத்தில் மிகவும் மூன்று அருமையான கேள்விகள், ரெண்டு விளக்க கேள்விகளும் ஒரு கேள்வியும் பொது கேள்வியும் வந்திருந்தது. மிகவும் அருமை. அதை காலையில் தான் பார்த்தேன். என்ன மாதிரி இதற்கு விடை கூறலாம் என்று பாபாஜியிடம் விட்டேன். அவர் அதை நடத்துகின்றார். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம.